إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எங்களோட ஐயமும் தெளிவும் என்ற இந்த குழுமத்தில் அடிக்கடி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு சொல்லி சொன்னால், முஷ்ரிக்குகளுக்கு இணை வைப்பாளர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கலாமா என்பதுதான் அந்த கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் ஏற்கனவே ஆதாரபூர்வமான ஒரு பதிலை நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த பதில இருந்தும் சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதில் அவங்க கேட்கக்கூடிய விஷயம், அதே போல அதற்குரிய பதில்களை நாங்கள் சுருக்கமாக இந்த இடத்துல பார்ப்போம். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த செய்தியை அவங்க கொண்டு வந்து அந்த குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்க்கிற நேரம் வந்து, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டதை தவிர ஏனைய அனைத்திலும் முன்மாதிரி இருக்கிறது என்ற ஒரு மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நாங்கள் ஏற்கனவே அந்த பதிவில் சொல்லியிருந்தோம், அதாவது ஏனைய அனைத்திலும் முன்மாதிரி இருக்கின்ற எந்த ஒரு வாசகமும் அதில் இல்லை. அதாவது ஃபிஷானிஹி குல்லிஹி, அவருடைய எல்லா விடயங்களிலும் அதாவது முன்மாதிரி இருக்குதுங்கிறத அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்ல இல்லை. சூரத்துல் மும்தஹினா என்ற அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், லகத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஹு, இப்ராஹிமிலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் தொடர்ந்து, இது காலு அவர்கள் சொன்னபோது, அதாவது இந்த விடயத்தை ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றான். அதாவது இது காலூ லி கௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்களே, அதாவது நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒருவனான அல்லாஹை ஈமான் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் உங்களை விட்டும் நிரபராதிகள், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே விரோதமும் குரோதமும் ஏற்பட்டுவிட்டது நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை என்று சொன்னார்களே, அந்த சொன்ன விடயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுல இவ் காலு அவர்கள் சொல்லும் போது, இப்ராஹிமிடத்திலும் அவருடைய அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவர்கள் இப்படி சொன்ன போது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான், இல்லா கவுல இப்ராஹிம் லி அபீஹி, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு சொன்னதை தவிர, லஸ்தஃஃபிரன்ன லக, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கோருவேன் அப்படின்னு அவங்களோட தந்தைகிட்ட சொன்னாங்களே, அதை தவிர வேற இந்த வார்த்தைகள் அல்லா சொல்றான், அதாவது நீங்க அல்லாவை ஈமான் கொள்ளும் வரைக்கும் நீங்க அல்லாஹ் அல்லாத வேறு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் நிராகரித்து விட்டு அல்லாஹை மட்டும் ஈமான் கொள்ளும் வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே விரோதமும் குரோதமும் ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை விட்டும் நாங்கள் நிரபராதிகள் என்று அவர்கள் சொன்னார்களே, அந்த விடயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு தான் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதுல அவ என்ன அந்த விமர்சனம் முன்வைக்கக்கூடிய நபர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த விஷயத்துல எல்லாவற்றிலும் முன்மாதிரி இருக்குது. அவ அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தைக்கு சலாம் சொன்னாங்கன்னு வேற குர்ஆன் வசனங்கள் வருது. அதுலேயும் முன்மாதிரி இருக்குது. இந்த மன்னிப்பு கேட்டதை தவிர என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வர்றார். அப்ப இதுல இவங்க குர்ஆன் வசனத்துல வந்து சில கையாளல்களை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. பாவ மன்னிப்பு கேட்டதை தவிர ஏனைய அனைத்து முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தில் இல்லாத வாசகங்களை அதில் போடுறாங்க. ஏனைய அனைத்திலும் முன்மாதிரி இருக்கிறது, அப்படி ஒரு வாசகத்தை அல்லாஹு தஆலா சொல்லவே இல்லை. இப்படி சொன்ன போது அதிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்ற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தெளிவா அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்றான். அப்ப இவங்க சொல்றபடி எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இதில், அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வேலையை செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்னாம் என்ற அத்தியாயத்தினுடைய 76வது வசனம் முதல் 78வது வசனம் வரைக்கும் சொல்றான். அவ இரவான போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திரத்தை கண்டாங்க. நட்சத்திரத்தை கண்டுட்டு இது என்னோட ரப்புன்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு அது மறைஞ்சத்தோட இப்படி மறைகிறவங்களை நான் விரும்ப மாட்டேன்னாங்க. திரும்ப வந்து சந்திரனை கண்டாங்க. சந்திரனை கண்டத்தோட இதுதான் என்னோட ரப்புன்னாங்க. பிறகு அதுவும் மறைஞ்சத்தோட திரும்ப அதை விட்டுட்டு திரும்ப சூரியனை கண்டாங்க. இப்ப சூரியனை கண்டத்தோட சொன்னாங்க, ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய ரப்பு, இதுதான் பெரிய ரப்பு அப்படின்னாங்க. இப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட எல்லா விஷயங்கள்லையும் முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னான் இஸ்திக்ஃபாரை தவிர. அவ நாங்களும் நட்சத்திரத்தை பார்த்து இது என்னோட ரப்புன்னு சொல்றதா, சந்திரனை பார்த்து இது என்னோட ரப்புன்னு சொல்றதா, சூரியனை பார்த்து என்னுடைய ரப்புன்னு சொல்றதா, இல்லை. அப்ப அது அவங்கள ஏற்பட்ட ஒரு பிழை, ஒரு தவறு. பிறகு அவங்க அதை திருந்திக் கொண்டாங்க. அதே போல மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹீஹுல் புகாரியில 4712வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்குது. அதாவது மக்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று சேர்ந்து அந்த வேதனைகளை தாங்க முடியாம வந்து ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் வருவாங்க, எங்களுக்காக நீங்க சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொன்னி. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள்லாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வருவாங்க சிபாரிசு செய்யறதுக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துல சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி சொன்னா, கத் கலிபல் யௌம் கலபன் லம் யக்லப் கபிலஹு மிஸ்லஹு வலம் யக்லப பஅதஹு மிஸ்லஹு, என்னுடைய ரப்பு இன்று மிக கடுமையான ஒரு கோபத்தை அடைந்திருக்கிறான். அவன் இதற்கு முன்னாலும் இப்படி கோபித்ததில்லை, இதற்கு பின்னாலும் அவன் இப்படி கோவிக்க போதும் இல்லை என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னி கது குந்து கதப்து சலாச கதிபாத்தி, நான் மூன்று பொய்களை சொல்லி இருக்கிறேன். அவன் இந்த மூணு பொய்யோட போயிட்டு நான் அல்லாடத்துல வந்து இப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்றால், ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவங்க மூணு பொய்களை சொல்லிட்டாங்க. சில சில சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரியான ஒரு பிள்ளை அவங்ககிட்ட வந்தது. அவ அதை காரணமாக காட்டி சொன்னாங்க, வந்து எனக்கு எல்லா இடத்துல போயிட்டு கதைக்க இயலாது, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போங்க இப்படின்னு அவங்கள அனுப்புறதாக அந்த செய்தியில நாம பாக்குறோம். அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்துல எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி குர்ஆன்ல இல்லாத ஒரு விஷயத்த ஏன்னா கொண்டு வந்து போட்டு சொல்றதாக இருந்தால் அப்ப பொய்யும் சொல்லணும், பொய்யும் சொல்லலாம் சந்தர்ப்பத்துக்கு அப்படின்ற ஒரு ரீதியில போகும். அப்போ அவங்களே கவலைப்படுறாங்கத்தான் சொன்ன பொய்க்காக வேண்டி. அப்போ இந்த குர்ஆன் வசனம் முதலாவது பிழையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது, சரியான முறையில் அது மொழிபெயர்க்கப்படையில்லை. அப்போ இதை நாங்கள் முதலாவது விளங்கி கொள்ளணும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இஸ்திக்ஃபாரை தவிர வேறு எல்லாவற்றிலும் முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லாஹு தாலா சொல்ல இல்லை. அல்லாஹு தாலா சொல்லது அவங்க இப்படி சொல்லும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் அல்லாஹ் அல்லாதவை வணங்குறதையெல்லாம் விடணும், உங்களை இன்னும் நாங்கள் நிரபராதிகள். அதே போல நீங்கள் சரியான முறையில் அல்லாஹ் ஒருவனை மட்டும் ஈமான் கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் விரோதமும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது என்ற அந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுங்கிறது தான் அல்லாஹு தாலா அந்த இடத்துல சொல்ல வார. அப்போ இது முதலாவது விஷயம். அடுத்ததாக அவன் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு சலாம் சொன்னாங்க, சலாமுன் அலைக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்ற இதை வச்சு அப்போ நாங்கள் நேரத்தோட சொன்னோம் வந்து அது முன்னைய நபிமார்களுடைய சில சில ஷரியாக்களில் மாற்றங்கள் இருக்கு. ஒரு நபிக்கு கொடுக்கப்படக்கூடிய ஷரியத் இன்னொரு நபிக்கு இல்லை. முன்னைய நபிமார்களுக்கு சில கொடுக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது. அப்போ அதுக்குரிய உதாரணம் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களோட தந்தையும் தாயும் அதே போல் அவங்களோட சகோதரர்களும் சுஜூது செஞ்சாங்கன்னு வருது. இப்போ இதை இது நாங்கள் செய்யலாது, அது தெளிவான ஒரு ஷிருக்குன்னு எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இப்படி நபிமார்களில் சரியா வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தைக்கு சலாம் சொன்னதை வச்சு நாங்கள் ஆதாரமாக கொண்டு வாரத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தில் அது தடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாம் சொன்னோம். அதுக்கு வலு சேர்க்கிற விதமாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்தையும் நாங்கள் சொன்னோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன்கிட்ட போகிற நேரம் அல்லாஹு தாலா அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறான், வஸ்ஸலாமு அலா மனித்தபால் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி அனுப்புகிறான். அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் இருந்ததுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்ததுக்கும் வித்தியாசம். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சரீரத்திலேயே அது மாற்றப்பட்டிருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தைக்கு சலாம் சொன்னாங்க எந்த சந்தர்ப்பத்தில்ங்கிறத நாம் அது தெளிவாக விளங்க வேண்டியிருக்குது, அதில் விஷயம் வேறு. என்றாலும் அந்த சரீரத் இதுகளை பொறுத்தவரையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூட அல்லாஹு தாலா சலாம் சொல்லிட்டு போங்க ஃபிரௌனுக்குன்னு சொல்லல, சலாமு அலா மனித்தப அல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சலாம் உண்டாவதாக அப்படின்றதான் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இதுக்காகத்தான் நாம் அந்த விஷயத்தை சொன்னது. அப்போ இந்த ஆயிரிக்கு இது ஆதாரம், இதான் ஆதாரம்னு இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை சம்பத்தை வச்சு நாங்கள் ஒருபடியாக நிற்கல. இதுவும் ஒரு மாற்றப்பட்டிருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களோட காலத்தில் உள்ள இதுக்கும் அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய காலத்தில் உள்ள இதுக்கும் வித்தியாசங்கிறத காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நாம் அந்த விஷயத்தை சொன்னது. அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று அதில் கேட்குறாங்க. ஒருவர் இறைத்துத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டதற்கு, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பது, நீர் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்றார்கள் என அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். சஹீஹ் புகாரி 12. அப்போ இதை வச்சு கேட்குறாங்க, மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஹதீஸினை மேற்கோள் காட்டி அறிந்தவரும் அறியாதவரும் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் உணவளிக்கப்படுபவரும் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். இதனை நான் கியாஸ் பண்ணுவதாக கூறியிருந்தீர்கள். ஒரே ஹதீஸில் வேறுபாடு காட்டப்படாமல் வரக்கூடிய விடயங்கள் இருவேறு சாராரை குறிக்குமா? ஹதீஸில் வராத வாசகமே முஸ்லிமான அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்பது இதனை எப்படி விளங்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது சிறந்த இஸ்லாம் எதுன்னு கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேட்குறா, இஸ்லாத்தில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி. அப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உணவளிப்பது. அதே போல் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறுவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதை வச்சு நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து, உணவளிக்கிற விஷயத்துக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விருந்து கொடுக்கலாம், அவர்களை உபசரிக்கலாம் என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு சலாம் சொன்னது, சலாத்தை கொண்டு அவங்களுக்கு குறிப்பாக ஆரம்பித்ததுக்குரிய ஆதாரம் எங்களுக்கு இல்லை. எனவே இந்த ஹதீஸில் ரெண்டும் ஒன்றா வருதுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இனி கேளல. இப்போ முஷ்ரிக்குகளுக்கு உணவு கொடுத்தாங்கிறதுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் பார்க்குற நேரம் சஹீஹ் முஸ்லீமில் 2063 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஃபஹு லைஃபுன் வஹு காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் விருந்தாளியாக வந்தார், அவர் காஃபிராக இருக்கக்கூடிய நிலையில். அப்போ அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவு கொடுத்தாங்க, அவர் நல்லா சாப்பிட்டாரு. பிறகு அடுத்த நாள் அவர் இஸ்லாத்தை தழுவுறாரு. இஸ்லாத்தை தழுவினத்துக்கு பிறகு ஒரு உணவு கொடுத்தா மிச்சம் கொஞ்சமாக சாப்பிட்றார். அவ இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அருமை தோழர்கள் கேட்குறாங்க, இது என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு காஃபிர் 7 குடலில் சாப்பிடுவார், ஒரு முஸ்லீம் 1 குடலில் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்கு நாங்கள் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறாங்கங்கிறதுக்குரிய ஆதாரமாக நாம் சொல்கிறோம். அதே போல் சஹீஹுல் புகாரியில் 4372 இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸில், எதிரிகளுடைய ஒரு படை தளபதி பிடிக்கப்பட்டிருக்கிறார், பிடிக்கப்பட்டு வந்து மஸ்ஜிது நபவியில் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் 3 நாள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பள்ளியில் கட்ட வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை சந்திக்கிறாங்க. அவரை சந்திக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு சலாம் சொல்ல இல்லை. முதலாவது கேட்குறாங்க, மா இந்த கையா சுமாமா, அந்த படை தளபதியோட பேர் வந்து சுமாமா, சுமாமாவே உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த 3 நாளும் அவங்களுக்கு உணவு உபசரிப்புகள்லாம் நடந்திருக்குது, ஆனால் அவருக்கு சலாம் சொன்னதாக எந்த விதமான ஒரு செய்தியும் இல்லை. அப்போ இதுகளை நாங்கள் ஆதாரமாக வச்சு சொன்னோம், அதாவது உணவு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, அதே நேரத்தில் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு தடை வந்திருக்குது. அப்போ நாங்கள் எப்படி இந்த ஹதீஸில் ஒன்றா வருதுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எப்படி அதை செய்ய போகிறது, அங்கே தடையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்லியிருந்தோம். அப்போ இதை அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரர் விளங்கி கொள்ளணும், அதாவது ஒரே ஹதீஸில் வருதுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அப்போ இதில் சரியாக விளங்குறதுக்குரிய அமைப்பு என்ன, உணவு பிரச்சனை இல்லை, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத யாருக்கும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் சலாத்தை பொறுத்தவரையில் அது தெளிவாக ஹதீஸில் பதிவாக இருக்குது, முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீங்க. அதே போல் யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீங்க. அப்போ நாங்கள் இதை மட்டும் வச்சு அவங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் சொன்னோம். அப்போ அதுக்காகத்தான் அவர் கேட்டிருக்கிறார், அப்போ அதுக்குரிய தெளிவான ஆதாரம், உணவு கொடுத்ததுக்குரிய ஆதாரம் இருக்குது, ஆனால் சலாம் சலாத்தை கொண்டு ஆரம்பித்ததுக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அடுத்தது ஒரு விமர்சனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்னென்றால் நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம், அதாவது முஷ்ரிக்குகளுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீங்க என்ற ஆதாரம், இது வந்து முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்தில் 10797 இலக்கத்தில் இடம்பெற்றிருக்குது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா லகீதுமுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளை நீங்கள் சந்தித்தால் பித்தரீக் பாதையிலே பலா தப்தவுஹும் பிஸ்ஸலாம், அவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள். அதே போல வல்தர்ரூஹும் இலா அலியகியா, அதனுடைய நெருக்கமான இடத்துக்கு அவர்களை நிர்பந்தித்து விடுங்கள் அப்படிங்கிறது ஹதீஸாக வந்திருக்குது. இப்போ இந்த ஹதீஸ ஆதாரமாக வச்சு நாங்கள் சொல்றோம் என்னென்றால், முஷ்ரிக்குகளுக்கு நாங்கள் வந்து சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கே இல்லாது. அப்போ இந்த இதை சொன்னத்தோடய முதலாவது கேட்குறாங்க, இந்த ஹதீஸ் வந்து சஹீஹா லஈஃபா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்களே ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறாங்க, வந்து இந்த ஹதீஸின் தரத்தினை பார்க்கும்போது இந்த ஹதீஸில் ஹம்மாது பின் அம்ர் அந்நசீபி என்ற அறிவிப்பாளர் இடம்பெறுகின்றார். இவர் பொய்யர் மற்றும் இட்டுக்கட்டக்கூடியவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ் பலவீனமான நிலைமையில் உள்ள ஹதீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான். அதாவது குப்பைகளில் வந்து நல்லதை தேட போனால் இதுதான் நடக்கிறது. சில அறிவியினர்கள்ட்ட போய்த்து தேவையில்லாத ஃபத்துவாக்களை கேட்க போகிற நேரம் அவங்க இல்லாத பல செய்திகளை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவள் அதை ஏமாந்துட்டு அதை எடுத்து நம்பிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு பரப்பிக்கிட்டு அதை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கே இல்லை. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல முஸ்னத் அகமது என்ற கிரந்தத்தில் 10797 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவங்க சொல்கிறாங்களே ஹம்மாது பின் அம்ர் அந்நசீபி என்பவர் இதில் வாராரு, இவர் பொய்யர் இட்டுக்கட்டக்கூடியவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறுகிறார்கள் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்களே, இந்த அறிவிப்பாளர் பட்டியலை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதுல ஹம்மாது பின் அந்த அம்ர் அந்நசீபி என்பவர் இருக்கிறாரான்னு பாருங்க. அகமதுல அந்த 10797 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஹத்தசனா யஹ்யா பின் ஆதம், ஹத்தசனா சுஃபியான், அன் சுஹைல் பின் அபி சாலிஹ், அன் அபீஹி, அன் அபி ஹுரைரத, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا لقيتم المشركين بالطريق فلا تبدؤوهم بالسلام والطروهم الى اضيقها. இதான் ஹதீஸ். முழுமையான சனதோட அப்படியே அஹ்மதிலேன்னு வாசிச்சிட்டேன். இதுல எங்கேயாவது சரி ஹம்மாது பின் அம்ர் அந்நசீபி வாரான்னு பார்த்தே இல்லை. இப்போ வராத ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு இவர் இட்டுக்கட்டக்கூடியவர், இவர் பொய்யர், அதால் இந்த ஹதீஸை ஏற்க இல்லாதுன்னு சொன்னால் இது ஒரு அறிவாளி கதைக்கிற கதையா? ஒரு சிந்திக்கக்கூடிய ஒருவர் கதைக்கக்கூடிய கதையா இது? அப்போ இந்த சனதில் அப்படி ஒரு ஆளே இல்லை. அப்போ இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்துட்டு வந்து இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்ல போனால் இது ஜீரணிக்கக்கூடிய ஒரு கதை இல்லை. அப்போ இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் பட்டியல்களை நாம் பார்க்குற நேரம் இதில் சகல அறிவிப்பாளர்களும் இமாம் புகாரி, அதே போல இமாம் முஸ்லிமுடைய அறிவிப்பாளர், நான் ஏற்கனவே வாசித்த இந்த யஹ்யா பின் ஆதம், சுஃபியான், சுஹைல் பின் அபி சாலிஹ், இந்த சுஹைல் பின் சாலிஹை பொறுத்தவரையில் அவர் முஸ்லிமுடைய அறிவிப்பாளர், மற்ற சகல அறிவிப்பாளர்களும் இமாம் புகாரி, அதே போல இமாம் முஸ்லிமுடைய அறிவிப்பாளர்கள். அப்ப இந்த ஹதீஸ சரிப்பலை பார்க்கக்கூடிய அர்னௌச் சொல்றார் வந்து, இஸ்னாதுஹு சஹீஹுன் அலா ஷர்த்தி முஸ்லிம், இதுல சனத் வந்து சஹீஹ், முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறது. ரிஜாலுஹு சிகாத்துன், இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் நம்பகமானவர்கள். ரிஜாலு ஷேகைன், இமாம் புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பாளர்கள். கைர சுஹைல் இப்னு சாலிஹ், சுஹைல் பின் அபி சாலிஹை தவிர ஃபமின் ரிஜாலி முஸ்லிம், அவர் முஸ்லிமுடைய அறிவிப்பாளர்கள் என்றும் ஒருவர். அப்போ இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யாருமே பலவீனமான ஆக்கள் இல்லை. இமாம் புகாரி முஸ்லிம் உறுதிப்படுத்தியவங்க, அவங்களோட ஹதீஸ்களில் இவங்களோட பெயர்களை இதுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க, அவங்களோட ஹதீஸ்களை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த சனதி ரீதியாக பார்க்குற நேரம் எந்த விதமான சிக்கலும் இந்த ஹதீஸில் கிடையாது. இமாம் புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவன் இதுகளில் உள்ள ஒரு ஆளை தட்டணுமாக இருந்தால் இமாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் பலதை தட்ட வேண்டி வரும். அப்போ எனவே இது ஒரு அறிவீனமான ஒரு கருத்து. இந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இது ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பிழையான ஒரு கருத்துங்கிறத நாம் சொல்லணும். அடுத்தது இதை வச்சு ஒரு இது ஒன்று கேட்குறாங்க. இந்த ஹதீஸில் இணை வைப்போரை பாதையில் சந்தித்தால் அவர்களுக்கு சலாத்தை கொண்டு முந்தாதீர்கள் என்றே குறிப்பிடப்படுகிறது. பாதை அல்லாத இடங்களில் சந்தித்தால் சலாத்தை கொண்டு முந்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த இடத்துல பாதை என்ற ஒரு விஷயம் ஏன் குறிக்கப்படுதுங்கிறத நாம் பார்த்தால், அந்த பாதையில் அவங்கள சந்திக்கிற நேரம் நெருக்கடியான ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடுங்கன்ற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காகத்தான் அந்த பாதை குறிக்கப்படுது. அப்போ இது அல்லாமல் வந்து சலாத்தை வந்து பாதையில் மட்டும்தான் ஆரம்பிக்கலாது, வேறு இடங்களில் நீங்கள் சலாத்தை சொல்லி ஆரம்பிங்க, இப்படி இந்த எந்த ஒரு மாற்று விளக்கமும் இதில் இல்லை. இது ஒரு பிழையான ஒரு விளக்கம். முஷ்ரிக்குகளுக்கு எந்த இடத்திலும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க இயலாதுங்கிறது தான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லப்படுது. பாதையாக இருக்கலாம், வேறு எங்கேயுமாக இருக்கலாம், கடிதம் எழுதுறதாக இருக்கலாம், எந்த இடத்திலையும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க இல்லாது. இந்த இடத்துல பாதை ஏன் குறிக்கப்படுது அப்படின்றால், அந்த நெருக்கடியான பகுதிக்கு அவங்களை நிற்பந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காணப்படுறதுனால. அப்போ இதில் கேட்குறாங்க வந்து, அப்போ சில இதில் சில விஷயம், அதாவது நெருக்கடியான இது இதில் பாதையில் சில அதாவது அவங்களை தள்ளிவிடுங்க நிர்பந்தித்து விடுங்கன்ற ஒரு விஷயம், அது ஹிலாபத்தில்னு சொல்கிறோம். அப்போ சலாத்தையும் ஹிலாபத்தில் வச்சுக்கொள்ள வேண்டியதானே, சலாம் சொல்லாமல் இருக்கிறதையும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மார்க்கத்தில் நாம் நல்லா விளங்கி கொள்ளணும், எந்த விஷயம் எங்களுக்கு முடியுமானதாக இருக்கிறதோ அதை நாம் செய்யணும். எந்த விஷயம் எங்களால் முடியாமல் இருக்கிறதோ அதை நாம் செய்யறதில்லை, அதெல்லாம் எங்களை குற்றம் பிடிக்கிறது இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதற்கு முடியுமானதை தவிர அல்லாஹு தாலா ஏவுவதில்லை அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த வகையில் சலாம் விஷயம் எங்களுக்கு ஏலும், அதே நேரத்தில் மற்ற விஷயம் அது எங்களுக்கு வேலாது. அப்போ ஏழுமானதை செய்கிறதும் இஸ்லாம் தான், ஏலாததை சக்திக்கு உட்படாததை செய்யாமல் விடுவதும் இஸ்லாம் தான். அப்போ இதை வந்து சரியாக அந்த நபர் வந்து விளங்கி கொள்வான். அடுத்ததாக ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள், இதுவே உங்களுக்கு சிறந்தது, இதனால் நீங்கள் பண்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் 24வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இதை வச்சு கேட்குறாங்க, இந்த குர்ஆன் வசனம் சலாம் கூறாது உங்கள் வீடுகள் அல்லாத ஏனையோரின் வீடுகளுக்குள் நுழையாதீர்கள் என்று குறிப்பிடுகிறது. இதுவும் முஸ்லீம்களின் வீடுகளுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று கூறுகிறதா, இதற்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இஸ்லாமிய ஒரு நடைமுறை, ஒரு நாங்கள் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் அங்கே அனுமதி கோரணும். அனுமதி கோர்றது வந்து எல்லா இடத்துலையும் மிதிக்குது, சும்மா அனுமதி கோராமல் நாங்கள் எட்டி பார்க்கறது இதெல்லாம் வந்து கூடாது. அதே நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய வீட்டுக்கு போனால் அந்த முஸ்லீமுடைய வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் சலாம் சொல்லணும். ஒரு சலாம் சொல்லி பதில் வந்தால் சரி, அல்லது இரண்டாவது சலாம், அல்லது மூணாவது சலாம், இப்படி மூணு சலாம் சொன்னதுக்கு பிறகும் பதில் வர இல்லைன்றால் அவங்க திரும்பிட்டு போயிடணும். சலாத்துக்கு பதில் வந்தால் நுழையணுமாக இருந்தால் அனுமதி கேட்கணும், நுழையவா அப்படின்னு அனுமதி கேட்டுத்தான் நுழையணுங்கிறது தான் இஸ்லாமிய விஷயம். அப்போ இந்த விடயத்தை வச்சு அப்போ இவங்க கேட்குறாங்க, முஸ்லீம்கள வீடுகளுக்கு மட்டும்தானா நுழையிறது, வேறு ஆட்கள வீடுகளுக்கு நுழையிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு ஆக்கள் வீடுகளுக்கு நீங்கள் நுழையலாம், ஆனால் அவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிட்டு நுழையிறது இல்லை. அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடலாம், ஏதாவது அவங்களோட அடையாளத்துக்குரிய பெயர்களை சொல்லி அவங்களை அழைச்சி வரலாமா அப்படின்னு நாங்கள் அனுமதி கேட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் போகலாம். எங்கேயுமே அல்லாஹு தாலா முஸ்லீம் அல்லாத வீடுகளுக்கு நுழையிற நேரமும், அதாவது உதாரணத்துக்கு ஒரு பௌத்தர் இருக்கிறார், அல்லது ஒரு இந்து இருக்கிறார், அல்லது ஒரு யூதர் இருக்கிறார், அல்லது ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், யாராவது ஒருவங்க இருக்கிறாங்க, அல்லது வேற முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்க, அவங்களோட வீடுகளுக்கும் சலாம் சொல்லிட்டு தான் போகணுங்கிறது அல்லாஹு தாலா இங்கே சொல்ல இல்லை. உங்களோட வீடு அல்லாத ஏனையவர்களோட வீடுகள், அதில் முஸ்லீம்களுடைய வீட்டை தான் இது குறிக்கும். அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் மார்க் அடிப்படையில் எங்களால் விளங்கி கொள்ள முடியும். அப்போ இதை நாங்கள் பார்க்குற நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யூத பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட வீட்டுக்கு நுழைகிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொன்னதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே போல ஒரு யகூதிட்ட தன்னுடைய ஒரு கேடயத்தை ஈடாக வச்சுட்டு கோதுமை மாவுகளை வாங்கி இருக்கிறாங்க. இப்படி அவங்களோட இடங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல சந்தர்ப்பங்களில் போயிருக்கிறாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் சலாம் சொல்லி அவங்களோட வீட்டுக்கு போனதாக எந்த ஒரு அறிவிப்பையும் நாங்கள் காண இல்லை. அப்போ இந்த சலாம் விஷயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு பொதுவான ஒரு செய்தி. இந்த குர்ஆன் வசனம் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லுது. அப்போ அதில் மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக சொல்ற விஷயம் என்னென்றால், நீங்கள் முஷ்ரிக்குகளுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீங்க. அதே போல 23 வருஷ காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல முஷ்ரிக்களோட புலங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட வீடுகளுக்கு போகிற நேரம் எந்த சந்தர்ப்பத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லிட்டு போனதாக எந்த ஒரு செய்தியும் எங்களால் காண முடியவில்லை. அப்போ இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது இன்னும் ஒரு கேட்குறாங்க கேள்விக்கு, அதாவது ஹதீஸில் ஒரு செய்தி பதிவாக இருக்குது சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில், 5899 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்குது. அப்போ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில் போனாங்க. அப்போ அதில் முஸ்லீம்களும் இருந்தாங்க, முஷ்ரிக்குகளும் இருந்தாங்க. அப்போ அதே போல் சிலை வணங்கிகள், யூதர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அப்போ அப்படியான ஒரு சபைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லிட்டு அவங்கள இஸ்லாத்தின் பால் அந்த சபையில் உள்ள ஆக்களை அழைச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இதை வச்சு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லியிருக்கிறாங்க, அதே போல் சலாம் சொல்லித்தான் தாவத் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு நாங்கள் எப்படி தடை செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குற நேரம், இந்த ஹதீஸுக்கு தலைப்பெற நேரமே இமாம் புகாரி சொல்கிறாங்க, பாபு தஸ்லீம் ஃபி மஜ்லிஸின் ஃபீஹி அஹ்லாத்துன் மின் அல் முஸ்லிமீன் வல் முஷ்ரிகீன், முஸ்லீம்களும் முஷ்ரிக்குகளும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபைக்கு சலாம் சொல்லுவது அப்படின்ற ஒரு தலைப்பு தான் போடப்படுது. அப்போ அதுக்குரிய ஆதாரம் தான் இங்கே வருது. அப்போ இதை வச்சு நாங்கள் என்ன விளங்கணுண்டால், ஒரு சபையில் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, முஷ்ரிக்குகளும் இருக்கிறாங்க, வேற யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த சபைக்கு நாங்கள் சலாம் சொல்லலாம். சலாம் சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்களை அழைப்பு விடுக்கலாம். ஏற்கனவே முஸ்லீம்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அழைப்பு போகாது, அந்த முஷ்ரிக்குகளுக்கு அது செவி வைக்கக்கூடிய மாதிரி, அதை அவங்க யோசிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இதை நாங்கள் தடை செய்யவே இல்லை. அதாவது முஸ்லீம்களும் முஷ்ரிக்குகளும் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு ஒருவர் சலாம் சொல்லலாமா என்று கேட்டால், நாங்கள் அது கூடுன்னு தான் சொல்கிறோம். அதுக்குரிய ஆதாரமாக இதை நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ அந்த கலந்திருக்கக்கூடிய சபைகளில் சலாம் சொல்லலாம். அப்போ இந்த கலந்திருக்கக்கூடிய சபைகளில் சலாம் சொன்னாங்கங்கிறதுக்காக வேண்டி தனிப்பட்ட ரீதியாக ஒரு முஷ்ரிக்குக்கு நாங்கள் சலாத்து சொல்லலாமா? சொல்ல இல்லாது. அப்போ இதை வந்து அந்த குறிப்பிட்ட சகோதரர் தெளிவாக விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் முன்வைக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் 3326 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சான். படைச்சி அவங்கள வந்து மலக்குமார்கள ஒரு சபைக்கு அனுப்புறான். சபைக்கு அனுப்புற நேரம் அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அவங்க என்ன உங்களுக்கு காணிக்கை தாராங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி அனுப்புறேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போறாங்க. பேத்து இந்த அவங்க தரக்கூடிய அந்த காணிக்கை தான் உங்களதும் உங்களுடைய பிச்சலத்திற்குரிய காணிக்கை அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி அனுப்புறேன். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த மலக்குகளுக்கு சொல்றாங்க. பக்காலும் அவங்க சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்க வரஹமத்துல்லா அப்படின்னு சொல்லி அவங்க ரஹமத்துல்லாவையும் கூட்டி சொன்னாங்க அப்படின்னு அந்த ஹதீஸ் காணப்படுது. அப்ப இதை வச்சு அவங்க என்ன வாதிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இது இந்த சலாம் பொதுவானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிள்ளைகளுக்குரியதான் இந்த சலாம். வேண்டிய ஆக்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லலாம். அது ஒரு பௌத்தருக்கும் சொல்லலாம், ஒரு இந்துக்கும் சொல்லலாம், ஒரு யகூதிக்கும் சொல்லலாம், ஒரு கிறிஸ்தவருக்கும் சொல்லலாம், ஒரு ஹிந்துக்கும் சொல்ல, யாருக்கும் அந்த சலாம் சொல்லலாம். அதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது அப்படின்ற ஒரு இதுக்கு வராங்க. இதுவும் ஒரு பிழையான ஒரு விளக்கம். நாங்க எதையும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை அணுகிறதாக இருந்தால் அதுல சொல்லப்படக்கூடிய மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். ஒரு பொதுவா பல செய்திகள் வருது, அதே நேரத்தில் அதே விஷயம் இன்னொரு இடத்துல குறிப்பாக்கப்படுது அப்படின்றால் நாங்கள் குறிப்பாக்கப்படுறதுக்கு தான் வந்து முன்னுரிமைப்படுத்தணும். ஒரு முத்தலக்கான பல செய்திகள் வருது, பொதுவான பல செய்திகள், அதே நேரத்தில் அதே ஒரு விஷயம் ஒரு இடத்துல முக்கையதாக ஆக்கப்படுது, ஒரு குறிப்பாக ஆக்கப்படுது அப்படின்றால் நாங்கள் வந்து அங்கே முக்கையதைத்தான், அந்த குறிப்பாக ஆக்கப்பட்டதை தான் வந்து முன்னுரிமை கொடுக்கும். அப்ப இந்த இவங்க காட்டின செய்திகளை எல்லாம் நாங்க பார்க்கிற நேரம் வந்து எல்லாமே பொதுவானது. அப்ப எந்த அறிவிப்பு எந்த விஷயங்களுமே நேரடியாக ஒரு முஷ்ரிக்குக்கு சலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கண்டோ, அல்லது சலாத்தை கொண்டு ஆரம்பிங்கண்டோ, அல்லது ஒரு முஷ்ரிக்குடைய வீட்டுக்கு போற நேரம் நீங்க சலாம் சொல்லுங்கண்டோ, எந்த விதமான ஒரு செய்தியும் எங்களால் பார்க்க முடியலை. அப்ப இந்த பொதுவான விஷயங்களை வச்சுதான் இவங்க ஆதாரமாக காட்டிட்டு இருக்கிறாங்க. இதுகளை சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயம் என்னென்றால், இத்தனை குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பது தொடர்பாக வந்திருக்க, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் ஆதாரமாக கொண்டு சலாத்தை கொண்டு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஆரம்பிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிதான் சரியான விதி. எத்தனை விஷயங்கள் இதுல அவங்க ஒரு நம்மளோட பார்வையில சொல்றதாக இருந்தால் ஒரு ஆதாரத்தை கூட முஷ்ரிக்கு சலாம் சொல்றதுக்கு அவங்க காட்டே இல்லை. இத்தனை குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இருக்குதுங்கிறாங்க, ஆனால் அதுல ஒரு ஆதாரம் கூட நேரடியாக ஒரு முஷ்ரிக்கு சலாம் சொல்றதுக்குரிய ஆதாரமாக அவரை சந்திக்கிற நேரம் அவருக்கு நாம சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஆதாரமாக எதுவுமே இல்லை. இதுல பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே பொதுவாக முஸ்லிம்களுக்கு வந்த விஷயம், பொதுவாக வந்த விஷயம். அதை நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அது முஸ்லீம்களுக்குரியதாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ இதை வந்து அவங்க பொதுவாக ஆக்கிட்டு அதை ஏதோ அவங்க முஷ்ரிக்குகளுக்கு நாங்கள் ஆதாரம் காட்டின மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு ஆதாரமும் நேரடியாக முஷ்ரிக்குகளுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு கிடையாதுங்கிறத நாம் விளங்கிக்கொள்ளோம். இப்போ அடுத்தது, இந்த ஒரு ஆதாரம் மட்டும்தான் இருக்குதா, அதாவது முஷ்ரிக்குகளுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வானாண்ட முறையில் காட்டக்கூடிய வகையில் இந்த ஒரு ஆதாரம் மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தால் இல்லை. நாங்கள் பல விஷயங்களை அவதானிக்கிற நேரம், பல விஷயங்களை ஆய்வு செய்கிற நேரம் எங்களால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும், இந்த முஷ்ரிக்குகளுக்கு சலாம் பொருத்தமற்றது. அவங்களுக்கு நாங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து மார்க்கத்தில் அப்படி ஒன்று இல்லைங்கிறத எங்களால் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். அதில் தான் நான் முதலாவது சொன்னது வந்து 23 வருட காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ அதில் அவங்க பல தரப்பினரோடையும் பழகி இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட செய்திகள் எல்லாம் எங்களுக்கு ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்படுது. அந்த எந்த ஒரு செய்தியிலேயாவது சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு முஷ்ரிக்குக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பித்தாங்கன்னு இருக்குதா? இல்லை, எந்த ஒரு செய்தியும் இல்லை. அப்படி இருந்தால் அதை நாம் என்னன்னு பார்ப்போம். ஆனால் அப்படியான இந்த ஒரு செய்தியை நாங்கள் காணல. 23 வருட கால வாழ்க்கையில் அபூ தாலிபோட கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ காலம் இருந்தாங்க, அவங்களோட தயவுல இருந்தாங்க. ஒரு நாளாக வேலையாவது சரி, அபூ தாலிபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொன்னாங்களா? அல்லது எத்தனையோ பேர் யூத தலைவர்களோட கழிச்சிக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, அவங்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிச்சாங்களா? இப்படி எந்த ஒரு இதுகளும் இல்லை. அப்போ இதே வந்து நாங்கள் பார்க்குற நேரம், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக திணிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிற மாதிரி விளங்கு. அப்போ முஸ்லீம்களுக்கு தான் சலாம் சொல்லணுங்கிறத காட்டக்கூடிய மாதிரி பல செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 6260வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லரசு, அவர் ஹெர்கல் அலீமுர் ரோம், ரோம் நாட்டினுடைய அந்த வல்லரசினுடைய ஜனாதிபதி அவர். அப்போ அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதம் அனுப்புகிறாங்க. அப்போ சலாம் எல்லாருக்கும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் சலாம் சொல்லத்துக்கு ரொம்ப தேவையுடைய தகுதியான ஒரு ஆள் இவர். அப்போ அந்த பெரும் வல்லரசினுடைய ஒரு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புகிற நேரம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட இல்லை. அப்போ அந்த சஹீஹுல் புகாரியில் அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குற நேரம் அந்த கடிதத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முதலாவது பிஸ்மி, மின் முஹம்மத் அப்துல்லா வ ரசூலிஹி, முஹம்மத் அதாவது அல்லாஹினுடைய அடியானும் அவருடைய தூதரும் முஹம்மதிடமிருந்து, இலாஹிர் கல் அலீமுர் ரூம், ரூம் நாட்டினுடைய ஜனாதிபதி ஹிர்கல் மன்னருக்கு, அஸ்ஸலாமு அலா மனித்தப அல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் எழுதுறாங்க. முன்னும் நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும், அந்த மன்னர் நாங்கள் சலாம் சொல்லணுமாக இருந்தால், ஒரு தேவை இருக்குமாக இருந்தால் அந்த மன்னர் சலாம் சொல்றதுக்கு ரொம்ப தகுதியான ஒரு ஆள், மிக முக்கியமான ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலா மனித்தப அல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சலாம் உண்டாகட்டும். இந்த வாசகத்தை நாங்கள் பார்த்தாலே எங்களுக்கு விளங்குது இல்லையா, இந்த சலாம் யாருக்கு போறது அப்படின்ட்டு. அப்ப இந்த வாசகத்திலேயே எங்களுக்கு தெளிவாக விளங்குது, யார் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, நேர்வழியை பின்பற்றவன் தான் ஒரு முஸ்லீம், அவங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அப்ப இந்த ஒரு வாசகமே வந்து எங்களுக்கு தெளிவாக காட்டுது, இந்த நேர்வழி யார் பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சலாம் போக வேண்டியதுங்கிறத வந்து தெளிவாக காட்டுது. இதை நாங்கள் ஒருத்தரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். முதலாவது கடிதம் எழுதுறாங்க, அதில் அஸ்ஸலாமு அலைக்கும் போடையில் ஒன்றும், ரெண்டாவது அந்த வாசகம், அந்த வாசகமே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம், அது ஒரு முஸ்லீமுக்கு போக வேண்டியதுதான் சலாம்ங்கிறதுக்குரிய தெளிவான ஒரு ஆதாரம். அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 5876வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அத்தஹியாத்தை கற்றுக் கொடுக்குறாங்க நபி தோழர்களுக்கு. அத்தஹியாத்து எப்படி ஓதுறது அப்படின்ட்டு. அப்போ அந்த அத்தஹியாத்தில் நபித்தோழர்கள் நேரத்தோட எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலல்லா, அல்லாஹ் மீது சலாம் உண்டாவதாக, அதே போல் ஜிப்ரீல் மீது சலாம் உண்டாவதாக, மீகாயில் மீது சலாம் உண்டாவதாக, இன்னார் இன்னார் மீது சலாம் உண்டாவதாக, இப்படி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுக்கு சலாம் சொல்ல தேவையில்லை, இன்னல்லாஹ ஹுவ சலாம், அவன்தான் அந்த சலாம் சாந்தமானவன், அவன் அவனுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ உங்கள் ஒரு ஆள் இந்த தொழுகையில் அத்தஹியாத்தில் உட்கார்ந்தால், அத்தஹியாத்து வஸ்ஸலவாத்துலில்லாஹ், அத்தஹியாத்துலில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, நபியே உங்கள் மீது அல்லாஹினுடைய, அதாவது உங்கள் மீது சலாமும் அல்லாஹினுடைய அருளும் அவனுடைய பரக்கத்தும் உண்டாவதாக. தொடர்ந்து அந்த இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைனா, எங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், இன்னும் சாலிஹான நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. இப்படி இந்த சலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல யார் யாருக்கு சலாம் போகுது? நபிக்கு போகுது. அடுத்ததாக வந்து எங்கள் மீது அந்த சலாம் வருது. அதே போல் யார் சாலிகான அடியார்களாக இருக்கிறாங்களோ, அவர் யார், முஷ்ரிக்கா? அவர் யார், காஃபிரா? யார் சாலிகான அடியார்கள்னா? யார் முஸ்லீம்களை குறிக்கக்கூடியது. அப்போ அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹினுடைய சாலிகான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. அப்போ இங்கன யஹூதிகள் மீது உண்டாவதாக, முஷ்ரிக்கள் அவங்களுக்கும் சலாம் இருக்குதுன்னா அதையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கணும், எல்லா மக்கள் மீதும் சலாம் உண்டாவதாகன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்க இல்லை, அதில் இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிகான நல்லடியார்களுக்கு மீது சலாம் உண்டாவதாக அப்படின்னு தான் அல்லாஹு தஆலா சொல்லும் இந்த சொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதுவும் எங்களுக்கு இந்த சலாம் யாருக்கு போக வேண்டியதுங்கிறத எங்களுக்கு தெளிவாக காட்டு. அதே போல் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் சொல்றான், வஇதா ஜாஅகல்லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், எவர்கள் எங்களுடைய வசனங்களை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசிகளாக இருக்கிறாங்களோ, அவங்க உங்களிடத்திலே வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுக்குறான். அவ இதுவும் தெளிவாக காட்டு யாருக்கு அந்த சலாத்தை சொல்லும்படி அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த சலாம் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில தான் இருக்குதுங்கிறதை காட்டக்கூடிய இன்னொரு ஒரு ஆதாரம் தான் சஹீஹ் முஸ்லிம்ல 54வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தத்ஹுலூனல் ஜன்னத ஹத்தா துஃமினூ, நீங்கள் சுவனம் செல்ல மாட்டீர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும். வலா துஃமினூ ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் உங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் விரும்பிக் கொள்ளும் வரைக்கும். அதாவது விசுவாசிகள் அவங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படாத வரைக்கும் நீங்கள் அதாவது விசுவாசத்தை அடைய முடியாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அவலா அதுல்லுக்கும் அலா ஷைன், நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு காட்டித்தரவா, இதா ஃபஅல் துமுஹு தஹாபப்தும், அதை நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் விரும்பிக் கொள்வீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். உங்களுக்கு மத்தியில் என்றால் அந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க. ஏன் முஸ்லீம்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்போனும்? ஒரு ஆளை ஒரு ஆள் விரும்பக்கூடிய அந்த அன்பு உண்டாகணும். ஏன் அன்பு உண்டாகணும்? அன்பு உண்டாகினால்தான் சரியான ஈமான் வரும். ஏன் ஈமான் எங்களுக்கு தேவைப்படுது? சுவனம் நுழையிறதுக்கு ஈமான் கட்டாயம் தேவைப்படுது. அப்ப அந்த வகையில இது எங்க பிணைப்பாகுதுங்கிறத எங்களால விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப சலாம் ஏன் சொல்லப்படுது என்றால் அன்பை ஏற்படுத்துவதற்கு. ஒருவருக்கு மத்தியிலே ஒரு அன்பை பிணைப்பை உண்டாக்குவதற்கு தான் அங்க சலாம். அதாலதான் சலதாசனம், நீங்க ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா அதை நீங்க செய்தீங்க என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பிக் கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் விரும்புவது யாருக்கு உள்ள விஷயம்? அது முஸ்லீம்களுக்கு மத்தியில உள்ள விஷயம். அல்லாஹுக்காக விரும்புறது, அல்லாஹுக்காக ஒரு மனிதரை விரும்புவது அது முஸ்லீம்களுக்குள்ள விஷயம். அப்ப இது ஏற்படுறதுக்குரிய ஒரு வழிதான் சலாத்து உங்களுக்கு மத்தியில பரப்புறது அப்படின்னு சலாசன் சொன்னாங்க. இப்ப வெளியே நாங்க சலாத்த பரப்பி அவங்களை விரும்புவோருடைய எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க விரும்புறதை விரும்ப வேண்டியது அல்லாஹுக்காக விசுவாசிகளை, அதுக்குரிய வழிதான் அந்த சலாம். அப்ப இதுவும் தெளிவாக காட்டி இந்த சலாம் முஸ்லீம்களுக்கு மத்தியில உரியதுங்கிறத தெளிவாக காட்டு. அடுத்ததாக சுனன் அபூதாவுத் என்ற கிரந்தத்தில் 5200வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில சலதாசன் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை சந்தித்தால், அஹாஹு அஹ்யாரு இஸ்லாமிய சகோதரன், அப்ப தன்னுடைய சகோதரனை ஒருவர் சந்தித்தால் ஃபல் யுசல்லிம் அலைஹி, அவர் சலாம் சொல்லட்டும் அவருக்கு. பைன் ஹாலத் பைனஹுமா ஷஜரத்துன் அவு ஜிதாருன் அவு ஹஜருன், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மரமோ அல்லது ஒரு சுவரோ அல்லது ஒரு கல்லோ குறுக்கிட்டு, சும்மலகியோ, பிறகு மீண்டும் சந்தித்தால் பல்யுசல்லிம் அலேஹி, மீண்டும் அவர் சலாம் அவருக்கு சலாம் சொல்லட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது யாருக்குரியது? ஒரு சகோதரனுக்குரியதுதான் சலாம். அப்ப ஒருவர் இஸ்லாமிய சகோதரராக இருக்கிறதாக இருந்தால் அவர் யாராக இருப்பார்? அவர் முஸ்லிமாகத்தான் இருப்பார். வேற முஷ்ரிக்காக இருக்கக்கூடியவங்க அவங்க சகோதரர்களா? கிடையாது. அப்ப இதுவும் தெளிவாக எங்களுக்கு காட்டுது வந்து சலாம் யாருக்கு சொல்லணுங்கிறத தெளிவாக காட்டுது. அடுத்ததாக இன்னொரு செய்தி, அதை நாம விளங்கிக்கொள்ளணும். இந்த சலாம் யாருக்கு போக வேண்டியதுங்கிறத நாம தெளிவாக விளங்குறதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது. சஹிஹ் முஸ்லிம்ல 974வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, அதுல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, நான் மன்னரைகளை சந்திக்க சென்றால் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஒரு துஆவை சொல்லி கொடுக்கறாங்க, அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார், இந்த மன்னரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். யாருக்கு? மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், மூமின்களிலும் முஸ்லீம்களிலும் யார் இந்த மன்னரைகளிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க. வயர்ஹமுல்லாஹுல் முஸ்தக்திமீன மின்னா வல் முஸ்தாஹிரீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன் அப்படின்னு அந்த துஆ போகுது. அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, மன்னரையில பொதுவா எல்லாருக்கும் சலாம் இருக்குதுண்டா, அங்கன பிரிச்சு காட்ட வேண்டிய ஒரு தேவை கிடையாது. அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார்னு சொன்னதுக்கு பிறகு மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், மூமின்களாகவும் முஸ்லீம்களாகவும் யார் இந்த மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்றதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துஆவுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை நாங்க பாக்குற நேரம், இது முஸ்லீம்களுக்குரியதுதான் சலாம், அது விசுவாசிகளுக்குரியதுங்கிறத எங்களால தெளிவாக விளங்கி கொள்ளலாம். அவ குர்ஆன்ல நாங்க பாக்குற நேரம் மலக்குமார்கள் வந்து யாருக்கு சலாம் சொல்றாங்க, மறுமையில யாருக்கு அந்த சலாம் சொல்றாங்க மலக்குமார்கள், உயிர்களை கைப்பற்ற நேரம் யாருக்கு சலாம் சொல்றாங்க, எல்லாருக்கும் சொல்றாங்களா அல்லது முஸ்லீம்களுக்கு சுவனவாசிகளுக்கு மட்டும் சொல்றாங்களான்னு பார்த்தால் பல குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு தெளிவாக காட்டுது, அவங்க முஷ்ரிக்குகள் யாருக்கும் சலாம் சொல்ல இல்லை, முஸ்லீம்களுக்கு தான் சலாம் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா சூரத்துல் ஜுமர் என்ற அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்தில இருந்து 73வது வசனம் வரைக்கும் சொல்றான், நிராகரித்தவர்கள் வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா, நிராகரித்தவர்கள் நரகத்தின்பால் கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் அதை வந்தடைந்ததும் அதனுடைய வாயில் திறக்கப்படும். வகால லஹும் ஹசனத்துஹா, அதனுடைய காவலாளிகள் கண்டத்தோட என்ன கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. இல்ல, அலம் யாத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்கள இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வரவில்லையா, எத்லூனா அலைக்கும் மா யாத்தி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய அந்த வசனங்களை ஓதி காண்பிக்கக்கூடிய ஒரு தூதர் உங்களுக்கு வரவில்லையா, அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா இந்த நாளை பற்றியெல்லாம் அப்படின்றலாம் அவங்க கேட்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வாங்க சலாம் சொல்லியா கேட்கிறாங்கன்னு கேட்டா இல்ல. அதே வசனங்கள் அப்படி தொடர்ந்து வார நேரம் அல்லாஹ் சொல்றான், வசீகல்லதீன தகவு ரப்பஹும் இலல் ஜன்னதி ஜுமரா, எவர்கள் தங்களுடைய ரப்புக்கு பயந்தார்களோ அவர்கள் சுவனத்தின் பால் கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா ஊஹா, அவர்கள் அதனை வந்தடைந்த போது, ஒபுத்திஹத் அபுவா புஹா, அதனுடைய வந்தடையும் போது அதனுடைய வாயில்கள் திறக்கப்படும். ஃபகால லஹும் ஹசனத்துஹா, அதனுடைய காவலாளிகள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, திபுத்தும், நீங்கள் ஒரு மனமான வாழ்க்கையை அடைந்து விட்டீர்கள், ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இதிலே நீங்கள் நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப நரகவாசிகளும் போறாங்க தான், அப்ப அங்க சலாம் இல்லை. அதே நேரத்தில் சுவனவாசிகள் போனதோட சலாமுன் அலைக்கும்னு அந்த மலக்குமார்கள் சலாம் சொல்றாங்க. இதையும் எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும், யாருக்கு சலாம் இருக்குது அப்படின்னு. அதே போல சூரத்து நகல் என்ற அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், எவர்கள் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய உயிர்களை மலக்குகள் கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில், யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவட்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு. இதே நேரத்தில் ஒரு முஷிரிக்கிட அல்லது ஒரு பாவியிட இதுகளை கைப்பற்ற நேரம் இந்த சலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்கள எச்சரிப்பாங்க, அவங்களோட உயிர்களை பிடுங்கி எடுப்பாங்க என்ற செய்தியை நாங்கள் குர்ஆன் அதே போல ஹதீஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியும். அதே போல சோனத்தில் நடக்கக்கூடியது அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹு அந்த மலக்குமார்கள் அந்த முஸ்லீம்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நான் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்திருக்கிறான், எனவே இதில் நீங்கள் நுழைங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அதில் சலாமுன் அலைக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்குற நேரம் இந்த சலாம்ங்கிறது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத தெளிவாக எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அவங்களோட தந்தைக்கு சலாம் சொன்னாங்க, அது எப்படியாப்பட்ட சலாம்ங்கிறதையும் நாம் விளங்கிக் கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஷரியத் எங்களுக்கு ஷரியத் இல்லை என்று சொன்னா கூட, அப்ப அவங்க எந்த கட்டத்தில் சலாம் சொன்னாங்க? ஏன்னா எப்பவும் தந்தை சிலை வணங்கிட்டும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, அவ அஸ்ஸலாமு அலைக்கும் தந்தை நீங்கள் நல்லா வணங்குங்கடா சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்டா அந்த தந்தைக்கு உபதேசங்கள் செய்ய போனாங்க இல்லை. எப்போ அந்த சலாம் அவங்கள இருந்து வருது, எப்போ அதில் சொல்கிறாங்கிறது அல்லாஹ் தஆலா தெளிவாக சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் இருந்து 48வது வசனங்கள் வரைக்கும் சொல்றேன். கால அராகிபுன் அந்த ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தைய சரியான இந்த இஸ்லாமிய கொள்கைக்கு அழைக்கிறாங்க, அல்லாவுக்கு மட்டும் அடிவணியோனும் இந்த சிலைகளை வணங்கக்கூடாது அப்படின்றலாம் அவங்கள அழைக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ வெறுக்கிறாயா, ல இல்லம் தன் தகி, நீ இந்த விஷயத்தை விடவில்லை என்றால், ல அர்ஜு மன்னக, உன்னை நான் கல்லறிந்து கொன்று விடுவேன், வஹஜுர் நீ மலியா, கொஞ்ச காலம் என்னை விட்டு நீ ஒதுங்கிவிடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. அவ இப்ப இந்த ஒரு கட்டத்துல தான் இருந்தா கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க, அதே நேரத்தில் அவங்க எங்கட பேச்சு கேட்க போறதும் இல்லை, அவங்க பேசியும் வேலை இல்லை. அவ அவரு வெறுத்து எங்கேயா சரி நீ போயிருந்து அவரு விரட்டாரு. அப்ப அந்த இடத்துல தான் சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அதாவது ஒரு விஷயத்தை சமாதானமாக முடிக்கிறதுக்குரிய அந்த வார்த்தையை தான் அங்கன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சாஸ்தாஃபிரு லக ரப்பி, என்னோட ரப்பிடத்துல நான் வந்து இஸ்திகபார் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப இதுல சலாமுன் அலைக்கன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, இது என்ன சலாம்? அப்ப நாங்க அந்த காணிக்கைக்கு சொல்லக்கூடிய முஹம்மனுக்கு சொல்லக்கூடிய அந்த சலாமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க? இல்ல, இதுக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, உங்களை விட்டாச்சு, நீங்க என்ன கல்லறிஞ்சு கொள்ளவும் தேவையில்லை, நீங்க என்னோட சண்டை பிடிக்கவும் தேவையில்லை, நான் உங்களோட இதுக்கு பிறகு எதுவும் கதைக்கிறது இல்லை, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அந்த சமாதானம்ங்கிறத காட்டுறதுக்கு தான் நாங்க இதுக்கு பிறகு எந்த பேச்சும் இல்லாம சமாதானமாக முடிச்சு கொள்ளுங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த விஷயம் சொல்லப்படுதே ஒழிய, மற்றபடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை காணக்கூடிய சந்தர்ப்பத்தில எல்லாம் சலாம் சொல்றது அது அப்படி வராது. இப்ப நாங்க சலாத்துக்கு ஆதாரம் எடுக்கிறோம், அந்த சலாத்துக்கு இது வராது. ஒரு விஷயத்த சமாதானமாக முடிச்சு கொள்ளத்துக்குரியதுதான் அது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொன்னான், வைதா சமியுல் லஹ்வ அரது அன், அவர்கள் ஏதாவது வீணான விஷயத்தை கண்டால் அதனை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள், அதாவது விசுவாசிகள். வக்காலு, அவர்கள் சொல்வார்கள், லனா அமாலுனா வலக்கும், அமாலுக்கும் எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு, வலக்கும் அமாலுக்கும் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு, சலாமுன் அலைக்கும், நாங்கள் ஒதுங்கிக் கொள்கிறோம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், லா நபத்தில் ஜாகிலின், நாங்கள் அறிவினர்களை நாடமாட்டோம் என்று அவங்க சொன்னாங்க சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றார். அப்ப இது என்ன? அதே போல அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான் சொன்னான், வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன், அறிவியினர்கள் அவர்களோடு தர்க்கம் செய்ய முற்பட்டால் காலு சலாமா, சலாம் என்று அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இது எல்லா சலாமும் எதனை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிழையான விஷயத்திலிருந்து பிழையான காரியங்களை நோக்கி வரக்கூடியவங்கள இருந்து அல்லது வீணான தர்க்கங்களை செய்யக்கூடியவங்கள இருந்து ஒதுங்குறதுக்குரிய வார்த்தை தான் அது. இதுக்கு பிறகு நீங்க நம்மளோட கதைக்கு தேவையில்லை, இதுக்கு பிறகு நாங்கள் இதை பத்தி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களில் இருந்து நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், எனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாம் சமாதானம் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய, மற்றபடி தஹையத் காணிக்கை என்பதற்காக சொல்லப்படக்கூடிய அந்த சலாம் இல்லைங்கிறதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்போ மேற்கண்ட அந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் இது எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு தெளிவாக காட்டுது என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த தஹையத் காணிக்கை என்ற இந்த சலாம் சொல்றதாக இருந்தால் அது யாருக்கு சொல்லணும்னால் அது முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்லணும். முஷ்ரிக்குகளுக்கு நாங்கள் சலாத்து கொண்டு ஆரம்பிக்க இயலாது. அதே நேரத்தில் முஸ்லீம்களும் முஷ்ரிக்குகளும் கலந்த ஒரு சபை இருக்குது, நாங்கள் சலாம் சொல்லலாம். அதே நேரத்தில் முஷ்ரிக்குகள் எங்களுக்கு சலாம் சொல்றாங்க, நாங்க பதில் சொல்லலாம். இதுக்கெல்லாம் தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. இதுதான் இந்த சலாத்தை பற்றிய அந்த விமர்சனங்களுக்குரிய பதில். எனவே அந்த பிழையான முறையில் அறிவீனமாக சிந்திக்காமல் அல்லது அறிவீனர்களுடைய கதைகளை கேட்டுக்கிட்டு மார்க்கத்தை பிழையாக விளங்கிக் கொள்ளாமல் சரியான குர்ஆன் ஹதீஸை சிந்தித்து செயல்படுத்துறதுக்கு அந்த ஒரு சவர்களும் முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கும் தௌஃபிக் சிவானாக. வகுலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.